சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் தானியேல் 4:18 சிந்தித்தோம். ராஜாவான நேபுகாத்நேச்சார் படுத்திருந்த பொழுது அவன் தலையில் தோன்றின தரிசனத்தினாலே கலங்கி போயிருந்தான். இதற்கான அர்த்தத்திற்காக ராஜ்யத்தின் எல்லா ஞானிகளிடத்திலேயும் கேட்டு அவர்களால் பதில் கூற முடியாமல் போனபடியினாலே இப்பொழுது தானியேலை அழைத்து, நீயோ இதற்கான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியவன், பரிசுத்த தேவர்களின் ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று கூறுகிறான். தானியேல் 4:19 பாருங்கள். அப்பொழுது பெல்தஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளியை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்தஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது. ஆம், இந்த சொப்பனம் தானியேலை கலங்க பண்ணினது. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு ஒரு நண்பனை போல இருக்கிறான். தானியேல் அந்த ராஜ்யத்தின் பிரதம அமைச்சராயிருக்கிறான். நேபுகாத்நேச்சார் முதலாவது கண்ட சொப்பனம் அவனை உயர்த்தியது. ஆனால் இந்த தரிசனம் அவனுக்கு வரப்போகும் தீமையை குறித்து பேசுகிறது. எனவே அதன் அர்த்தத்தை கூற தானியேல் தயங்குகிறான். ராஜாவின் தரிசனத்திற்கான முழு அர்த்தத்தையும் தானியேல் கூறப்போகிறான். வியாதியாயிருக்கும் ஒருவரிடத்திலே அவர்களுடைய வியாதியின் அகோரத்தை குறித்து கூறலாமா கூறக்கூடாதா என்பதை குறித்து இன்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அந்த வியாதிப்பட்டிருப்பவர் மரணத்தை நோக்கி துரிதமாக சென்று கொண்டு இருக்கும் ஒருவராயிருப்பார் என்றால் அதை அவரிடத்திலே கூறலாமா கூறக்கூடாதா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காலகட்டத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான் என்பதை வைத்தியர் அறிவார் என்றால் அதை வியாதியாயிருக்கிற அந்த மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே சரியானது. சுகவேன்மாயிருக்கிற பலர் கூட தங்கள் வைத்தியர் தங்களிடத்திலே உண்மையை சொல்வதை விரும்புகிறதில்லை. அவர்கள் நன்றாயிருக்கிறார்கள் என்றும் சீக்கிரமாக குணமடைந்து விடுவார்கள் என்றும் சொல்ல வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு பரிபூரணமான உண்மையை கூறப்போகிறான். ஆனால் மிக ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்படுகிறான். முதலாவதாக இந்த தரிசனமானது நேபுகாத்நேச்சாரின் எதிரிகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்றால் அது சிறந்தது என்று கூறுகிறான். தொடர்ந்து தானியேல் கூறுவதை கவனியுங்கள். தானியேல் 4:20-22. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே, உமது மகத்துவம் பெருகி வானபரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. உண்மையாகவே இந்த உயர்ந்து வளர்ந்திருந்த மரமானது நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. அவன் மகா பெரிய ராஜாவாக வளர்ச்சி அடைந்திருக்கிறான். அந்நாட்களில் அறியப்பட்ட உலகம் அனைத்திற்கும் ஆளுநராயிருந்தான். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே அந்த விருட்சம் நேபுகாத்நேச்சார் என்பது மிக தெளிவாய் தெரிகிறது. வசனங்கள் 23-24 பாருங்கள். இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக, 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரை நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். இங்கே தானியேல் சொல்வது என்ன? நேபுகாத்நேச்சாராகி அந்த விருட்சம் வெட்டப்படப் போகிறது என்றாலும் அது பூரணமாய் தள்ளப்படப் போவதில்லை. 7 ஆண்டுகள் மிருகங்களின் உலகத்திலே அவன் வாழ வேண்டியவனாயிருக்கிறான். தான் யார் என்பதை கூட அறியாதவனாக அவன் இருப்பான். வசனங்கள் 25-26. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். இங்கே தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு ஏன் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து மிக தெளிவாக கூறுகிறான். நேபுகாத்நேச்சார் தன்னில் தானே மிக பெருமை உள்ளவனாக காணப்படுகிறான். இந்த காரணத்தினாலே உயரமான அந்த சிலையை செய்து ராஜ்யத்தின் அதிகாரிகள் எல்லாரையும் பணிந்து கொள்ளும்படி செய்தான். எனவே திட்டவட்டமாக பெருமை இவனுக்குள் இருந்திருக்கிறது. இப்பொழுது தேவன் அவனை தாழ்மைப்படுத்தப் போகிறார். அவனுடைய அரண்மனையிலிருந்து அவனை வெளியே விரட்டப் போகிறார். மிருகங்களோடு மாடுகளோடு புல்லை மேய போகிறான். அது மட்டுமல்ல, அந்த பைத்தியக்கார நிலைமையிலே இருந்து மீண்டும் நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் உயர்த்தப் போகிறார். நேபுகாத்நேச்சாரின் குணநலன்களிலிருந்து ஏற்கனவே அவனுடைய வியாதி வெளிப்பட்டது. குறிப்பாக உணர்ச்சிகளின் எல்லைக்கு செல்கிறவனாயிருந்தான். இன்றும் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷம் என்றால் அளவுக்கு அதிகமாய் சந்தோஷப்படுவார்கள், துக்கம் என்றால் மிக அதிகமாக துக்கப்படுவார்கள், கோபம் என்றால் திடீரென மிக அதிகமாய் கோபப்படுவார்கள். இப்படிப்பட்ட பெண்களினாலே கஷ்டப்படுகிற கணவன்மார்களும் பிள்ளைகளும் உண்டு. இப்படிப்பட்ட கணவன்மார்களாலே கஷ்டப்படுகிற மனைவிகளும் பிள்ளைகளும் உண்டு. நேபுகாத்நேச்சாரும் இப்படிப்பட்ட குணநலனை உடையவனாயிருந்தான். இந்த வியாதியோடு இருப்பவர்கள் சில நிமிடங்கள் தாங்கள் யார் என்பதையே மறந்து போய்விடுவார்கள். சிலர் தங்களை ஒரு நெப்போலியன் என்று எண்ணிக்கொள்வார்கள், அல்லது தங்களையே வேறு ஒருவராக எண்ணிக்கொள்வார்கள். நேபுகாத்நேச்சார் தன்னை ஒரு மிருகமாக எண்ணிக்கொண்டான். இந்த வியாதிக்கான மற்றொரு காரணம்தான் நான் என்கிற பெருமை. இதையும் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். தானியேல் 4:10 ஏற்கனவே இதை குறித்து நாம் படித்தோம். 4:30 இந்த குணநலனை நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, தேவன் அருவருக்கிற ஒரு குணநலன் பெருமை. அகஸ்தராயன் ஒருமுறை ஒரு பட்டணத்தை பிடித்த பொழுது, அந்த பட்டணத்தை நான் கண்டபொழுது அது செங்கலாய் இருந்தது, இப்பொழுது அது வைக்கோலாய் போனது என்று கூறினானாம். அதை முற்றிலும் அழித்து போட்டான். மற்றும் ஒரு ரோம சக்கரவர்த்தி சொல்லும் பொழுது, ரோமா நகரம் ஒரு மரத்தை போல இருந்தது, அதை நான் ஒரு பளிங்காய் மாற்றிவிட்டேன் என்று கூறினான். பிரியமானவர்களே, மனுக்குலத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் பெருமை. மனிதன் உண்மையில் எதை குறித்து பெருமைப்பட வேண்டும் தெரியுமா? வேத புத்தகமே அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:23-24 வாசிக்கிறேன். எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை உள்ள எவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? 1 Corinthians 2:2, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நாம் மகிமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய எந்த காரியமும் நம்மிடத்திலே இல்லை. மேலும் பவுல் சொல்வதை கவனியுங்கள், 1 Corinthians 4:7, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவனானால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்றும் கூறியிருக்கிறார். இவை மட்டுமல்ல, 2 Corinthians 10:17 கவனிப்போம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இவை மட்டுமல்ல, தேவன் வெறுக்கும் காரியங்களிலே முதன்மையானதும் பெருமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 6:16-19 உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பெருமையை அவர் எவ்வளவு வெறுக்கிறார் என்பது தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மைக்கு நமக்கு முன்மாதிரியானார். பிலிப்பியர் 2:8 சொல்லும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நேபுகாத்நேச்சாருக்கு இருந்த வியாதியானது சுற்றி சுற்றி குறிப்பிட்ட காலத்திலே திரும்ப திரும்ப வருகிறதாய் இருந்தது. நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலையும் 7 வருடங்களுக்கு ஒருமுறை அவ்வாறு அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. தானியேல் 4:27 பாருங்கள். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். நேபாத்நேச்சார் என்னும் இந்த ராஜா உள்ளம் கலங்கி போயிருக்கிறார். அவனுக்கு சமாதானம் இல்லை. அவன் இருந்த நாட்களிலே இருந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தான். அந்த காலத்திலே அவனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க ஒருவரும் இல்லை. ஆனால் அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு நேராகவும் நீதியுள்ள வாழ்க்கைக்கு நேராயும் மனம் திரும்ப வேண்டியவனாயிருந்தான். வரும் நியாய தீர்ப்பை மாற்றும்படியாக அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று தானியேல் ஆலோசனை கொடுக்கிறான். நேபுகாத்நேச்சாரே, நீர் மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேவனோடு சமாதான உறவை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயம் இருக்கிறது. இதுதான் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் கொடுத்த இறுதியான எச்சரிக்கை என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்நாட்களிலேயும் உணர்ச்சி தொடர்பான, மனநிலை தொடர்பான அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் அது ஆவிக்குரிய பிரச்சனையாயிருக்கிறது. உங்களை குறித்தே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் எனக்கு என்னுடைய என்றே எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுது உங்கள் மனநிலைமையும் பாதிக்கப்படக்கூடியதாயிருக்கிறது. பெருமையினாலே நம்முடைய மனநிலைமை பாதிக்கப்படலாம். மற்றவர்கள் மேல் உண்டாகிற எரிச்சலினாலே, கோபத்தினாலே நம்முடைய மனநிலை பாதிக்கப்படலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு சமாதான உறவுள்ளதாயிருக்கும் பொழுது மனநிலை அமைதி உள்ளதாயிருக்கும். கிறிஸ்துவினாலே உண்டாகும் சமாதானம் உங்கள் முழு வாழ்க்கையையும் ஆளுகை செய்கிறதாயிருக்கிறது. தானியேல் 4:28-30 கவனியுங்கள். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். கவனித்தீர்களா? தானியேல் கொடுத்த எச்சரிப்பை நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் மேல் வர இருந்த நியாய தீர்ப்புக்கு தேவன் மேலும் 1 வருடம் கால அவகாசம் கொடுத்தார். கர்த்தர் எவ்வளவு பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இல்லையா? ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய பொறுமையை, கிருபையை துன்மார்க்கர் உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. பிரசங்கி 8:11 கவனியுங்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணியிறங்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் எந்த காரியத்தை குறித்தாவது உங்களை எச்சரித்திருப்பார் என்றால் மனம் திரும்ப காலம் தாழ்த்தாதிருங்கள். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட ஓராண்டு அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படவும் செய்யலாம், கொடுக்கப்படாமலும் இருக்கலாம். அல்லது அவர் கொடுத்த ஓராண்டு காலம் அடுத்த வாரத்தோடு முடிவடையலாம், அல்லது இன்றோடு அது முடிவடையலாம். தேவன் தீர்மானித்த தண்டனை வருமுன் மனம் திரும்புங்கள். நேபுகாத்நேச்சார் அரண்மனையின் மேலே உலாவிக் கொண்டிருந்தான். ஏற்கனவே தேவன் தாமே இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை அவனுக்கு அறிவித்து விட்டார். என்றாலும் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று கூறியது. பிரியமானவர்களே, காலம் காலமாய் எத்தனையோ மக்கள் தங்களுக்கென்று ராஜ்யங்களை ஸ்தாபிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை பெருமையோடு கூட பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கென்றும் தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபையை உங்களுக்கென ஒரு ராஜ்யமாக கட்ட முயற்சி செய்யாதிருங்கள். கர்த்தருடைய ஊழியத்திலே இன்று மகிழ்ச்சியாக நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், தேவன் கொடுத்த ஒரு ஊழியத்தை உங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்கென்று நிலைநாட்ட நீங்கள் முயற்சித்துக் கொண்டு இருப்பதனாலே இருக்கலாம். உடைந்து நொறுங்கி போயிருக்கும் மக்களின் வாழ்க்கையை கட்டுங்கள். அப்பொழுது உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை அவரே செய்து முடிப்பார். தானியேல் 4:31-33 கவனியுங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும். 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும். அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சார் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். மிருகங்களோடு மிருகமாக மாட்டைப் போல புல்லை தின்கிறான். தேவன் இந்த மனிதனிடத்திலே தனிப்பட்ட விதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்நாட்களிலே பைத்தியம் பிடித்தவர்களை வீட்டை விட்டு விரட்டி விடுவார்கள். இக்காலத்தைப் போல எந்த ஒரு இடத்திலேயும் பிரத்யேகமாக வைத்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படவில்லை. உலக பிரகாரமான சாதாரண நிலைமையில நாம் எண்ணி பார்ப்போம் என்றால் நேபுகாத்நேச்சார் மீண்டும் அரியணைக்கு வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. பைத்தியம் பிடித்த எந்த ஒரு அரசனும் பைத்தியம் தெளிந்து மீண்டும் அரசனானதில்லை. ஆனால் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அவன் உணர்ந்து கொண்ட பொழுது அவனை மீண்டும் அரியணையிலே அமரச் செய்வேன் என்று தேவனாய கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். சரித்திர புத்தகங்களிலே நேபுகாத்நேச்சாரின் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூத சரித்திரத்தை எழுதிய ஜோசிஃபஸ் பாபிலோன் தேசத்தைச் சேர்ந்த சரித்திர ஆசிரியரான பெரோசுஸ் என்பவர் நேபுகாத்நேச்சாரின் இந்த வியாதியை குறித்து எழுதியிருக்கிறார் என்று தனது சரித்திர பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் மனதிலே ஒரே குழப்பமாயிருக்கிறது, எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு துக்கமாயிருக்கிறது, எனக்கு ஆறுதல் இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நேபுகாத்நேச்சாரைப் போல நீங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி உங்களை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். தானியேல் 4 முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறது போல நேபுகாத்நேச்சார் தன்னை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இன்றும் சிலர் எப்பொழுதும் தங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது தங்களை குறித்தே மற்றவர்களிடத்திலே பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியான ஒரு மனநிலை அல்ல. மட்டுமல்ல, சிலர் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு சந்தோஷமான காரியங்களை குறித்து கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை விட்டுவிட்டு சந்தோஷத்தின் விளைவாக தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள், அல்லது கோபம் வரும்பொழுது எதையும் சிந்திக்காமல் மூர்க்க வேறி கொள்ளுகிறார்கள். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்டதாய் இருந்தபடினாலே தேவன் அவனை எச்சரித்தார். நான் என்னுடைய என்று பெருமை கொண்ட பொழுது அவன் தாழ தள்ளப்பட்டான். தேவன் அறுவருக்கும் முதல் காரியம் பெருமை. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நேபுகாத்நேச்சாரை போன்ற மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய தண்டனை வருமுன் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை புரிந்து கொண்டு மனம் திரும்பி பூரணமாய் நமது வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை மூலமாய் இன்றும் நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே எங்களிலே யார் யார் வாழ்க்கையிலே இதை குறித்து நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீரோ அதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்ப கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்த ஓராண்டு காலம் ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். எனவே நாங்கள் ஜாக்கிரதையாய் உடனே மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, திருச்சபைக்குள்ளே சமாதானமின்றி காணப்படுவதற்கு பெருமைதான் முக்கிய காரணம். பெருமை என்பது ஒரு மனிதன் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது, தன்னை ஞானி என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் மதிப்பீடு செய்வது, விட்டுக் கொடுத்தலை வெறுப்பது, மன்னிக்க மறுப்பது, மற்றவர்களின் அறிவுரைகளை அசட்டை செய்வது. இத்தகைய பெருமையினால் இந்நாட்களில் அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன, அநேகருடைய வாழ்வு தோல்வியாய் முடிந்திருக்கிறது. பெருமை பிசாசின் குணம், தாழ்மை தேவகுமாரனாகிய இயேசுவின் திவ்ய ஸ்வபாவம். தாழ்மை வெளிப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை. எனவே சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். தேவ கிருபை உங்கள் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வரும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 சாமுவேல் 2:30.